அமிலங்கள் வந்து நாங்க சொன்னோம் தானே பொருள் எச் பிளஸ் விடுவிக்கிறதுன்னு சொல்லி, இது மூலங்கள்னு சொல்லி சொல்றது. நீர் கரைசல் நிலையில ஓ எச் மைனஸ் விடுவிக்கும். அதாவது இப்ப நாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏ பிளஸ் ஓ எச் மைனஸ். அதாவது எந்த பதார்த்தங்கள் எல்லாம் நாங்க பொதுவா மூலம்னு சொல்றதை விட காரம்னு சொன்னா இன்னும் லேசா இருக்கும். சவர் காரம் அது அன்றாட வாழ்க்கையில் நாங்க பயன்படுது, சாம்பல் ஒரு காரம் சரியா. அது மாதிரி நாங்க இங்க ஆய்வுக்கூடத்துல சயின்ஸோட சம்பந்தப்படுத்தி விஞ்ஞானத்தோட சம்பந்தப்படுத்தி எங்கட பரீட்சைக்கு தான் முழுக்க முழுக்க தயாராகிறதுனால நீர் கரைசல் நிலையில தோற்றுவிக்கும் ரசாயன சேர்வைகளை நாங்க மூலங்கள்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவா எங்களுக்கு மூலங்கள் வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, CaOH 2i கால்சியம் ஹைட்ராக்சைடு, இத நாங்க MgOH 2i மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இத பொதுவா மெக்னீசிய பால்னு சொல்லுவாங்க, அலுமினியம் OH 3 AlOH within bracket OH 3னு சொல்லி சொல்லுவோம். ஆகவே அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதுவும் நாங்கள் பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மூலங்கள், ஆய்வுக்கூடத்திலையும் பயன்படுத்தக்கூடிய மூலங்களாக இருக்கும். மூலங்கள் பொதுவாக அமிலங்களை விட நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதிகமாக, வண்ண அமிலங்களை விட மூலங்களை நாங்கள் அதிகமாக அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். சவர்க்கார உற்பத்தியில் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துகிற மாதிரி. சரி, இப்போ மூலங்கள இயல்புகள் கொஞ்சம் பார்க்கவும். மூலங்களில் இயல்புகள் இது நீரில் நல்லா கரையும் சரியா. சவர்க்காரம் போன்று வலுவழுப்பாக தான் இருக்கும். மூலங்கள் பொதுவாக கையில் பட்டோன்னு வலுவழுப்பாக இருக்கும் சரியா. கையில் ஒரு காரம் போட்டால் ஓடி போயிட்டு நாங்கள் என்ன செய்யறது, தண்ணியை தான் பிடிக்கிறது. அல்லது அமிலம் பட்டாலும் சரி, தண்ணியில் தான் நாங்கள் குளிர் நீரை தான் பொதுவாக நாங்கள் முதல் உதவிக்காக பெற்றுக்கொள்ளுது. கசப்புச்சு போயிடாது சார். ஏற்கனவே சொன்னார், அமிலமோ காரமோ ஆய்வுக்கூடத்தில் உள்ள எந்த ஒரு பதார்த்தத்தையும் நீங்கள் சுவைச்சு பார்க்கவோ தொட்டு பார்க்கவோ கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களோட ஸ்கூல் டீச்சரை கற்பனை பண்ணி பாருங்களேன், பிள்ளைகள் தள்ளி போங்க நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வார நேரம் முழு பொறுப்பும் சொல்ல வேண்டியது உரிய அந்த ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டிய காரணத்தில் ஆய்வுக்கூட பதார்த்தங்களை கையாள்றது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திண்ம நிலையில் பொதுவாக இது மின்ன கடத்தாது. அடுத்தது நீர்க்கரைசல் அயனாக்கம் அடையும், OH- அயன்களை விடுவிக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் உருகிய திரவமோ நீர்க்கரைசலோ என்ன செய்யும், அது மின்ன கடத்தும். உருகிய நீர்க்கரைசலோ திரவமோ என்ன செய்யும், மின்ன கடத்தும். அடுத்தது இன்னொரு நாங்கள் காட்டிகள் படிக்கிறோம், இதையும் சொல்லுவோம். செந்நிற பாசி சாயத்தால் அது என்ன செய்யும், நீலமாக மாற்றும். காசி நீ காரம் சிவப்பை நீலமாக்கும். pH பெருமானம் 7 அதிகமாக காணப்படும்.
ஓகே, அப்ப நாங்க இப்ப காரங்களை பத்தி இயல்புகளோட கரைச்சு விட்டோம், அதுல சில முக்கியமான விஷயங்களை பத்தி கரைச்சோம். ரைட், அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். அமிலத்தில் நாங்கள் எப்படி இரண்டாக நாங்கள் பிரித்து சொன்னோமோ அதே மாதிரி காரங்கள்லையும் நாங்கள் ரெண்டு வகையாக பிரித்து சொல்ல போகிறோம். ஒன்று வன் காரம், அடுத்தது மென் காரம்னு சொல்லி. அப்போ வன் காரம் என்று சொல்கிறது நான் அமிலத்துக்கு ஏற்கனவே கொடுத்த அதே விளக்கம் தான் திரும்பவும் இங்கேயும் சொல்ல போகிறோம். வன் காரம் என்றது முற்றாக அயனாக்கம் அடைந்து அந்த மூலத்தின் அந்த அதில் இருக்கிற அந்த பதார்த்தத்தின் பிளஸ் அயன்களையும் OH- மைனஸ் அயன்களையும் தோற்றுவிக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். முற்றாக அயனாக்கம் அடைந்து OH- மைனஸ் அயன்களை தோற்றுவிக்கக்கூடியதை நாங்கள் சொல்கிறோம் வன் காரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி மென் காரம்னு சொல்கிறது முற்றாக அயனாக்கம் அடையாமல் அந்த உலோக அயனையும் அல்லது அதுக்கான பிளஸ் அயனையும் OH- மைனஸ் அயன்களையும் மீண்டும் அந்த மூலக்கூறுகளையும் தருமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்கிறோம் மென் காரம்னு சொல்கிறோம். வன் காரம் மென் காரம் இல்லை சின்ன ஒரு விளக்கத்தோடு நான் முடிக்கிறோம். அதாவது மூலம்னு சொல்கிற நேரத்தில் இன்னொரு வசனமும் இடைக்கிடக்காக சொன்னாங்க காரம்னு சொல்லி. அப்போ மூலமும் காரமும் ஒன்றா என்ற கேள்விகள் சில நேரத்தில் உங்களை சிக்கலாகும் ரெண்டு வசனங்களும் சொல்கிற நேரத்தில். அதாவது மூலம் என்றது தான் உண்மை, அதாவது மூலம் என்றது தான் பொதுவானது. மூலத்தில் நீரில் கரையக்கூடியது மட்டும் நாங்கள் சொல்கிறது காரங்கள்னு சொல்கிறோம். அப்போ மூலத்தில் நீரில் கரையக்கூடியது காரங்கள். இன்னொரு மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் காரங்கள் எல்லாம் மூலங்கள், ஆனால் மூலங்கள் எல்லாம் காரங்கள் அல்ல.
சரி பிள்ளைகளே, இப்போ நாங்கள் வன் மூலங்களை பற்றி பார்த்தோம். இந்த மூலங்களில் எண்ணெய் வச்சது மூலம், இது பிரதானமாக நாங்கள் இதில் எண்ணெய் வச்சுட்டு பயன்களை பற்றி பார்ப்போம். கடதாசி செயற்கை பட்டு மருந்து தயாரிப்பில் இந்த எண்ணெயை வச்சு பயன்படுத்துது. பெட்ரோலிய பொருட்களை தூய்மைப்படுத்து, உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் புயலை பற்றி தெரியும் தானே, பெட்ரோலிய பொருட்கள் நிறைய வந்துச்சு அதில் சரியா. ஸோ அதை பெட்ரோலிய பொருட்களை தூய்மைப்படுத்துறதுக்காக எண்ணெய் வச்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது சவர்க்கார உற்பத்தி சாய வகைகளின் உற்பத்திக்காக இந்த எண்ணெயை வச்சு பொதுவாக நாங்கள் செய்கிறோம் பயன்படுத்துறோம். அடுத்தது நாங்க பாப்போம் சார் சொல்வார் கால்சியம் ஹைட்ராக்சைடு.
ரைட், அடுத்தபடியாக நாங்க பார்க்க இருக்கிறது ஒரு மென் மூலம் ஒன்றை பத்தி பார்க்க போறோம். மென் மூலம் என்றது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அது மட்டும் தான் எங்களுக்கு சாதாரணமாக எங்களுக்கு சிலபஸ்ல தெரிஞ்சு கொள்ளணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு பத்தி ஒரு சில இதுகளை சொல்லுவோம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்றது மெக்னீசிய பால் என்று சொல்ற அல்லது அமில எதிரின்னு சொல்றோம். அதாவது கேஸ்ட்ரிக்னு சொல்லி ஒன்று வந்துட்டா உடனடியாக நாங்க போய் வாங்கி குடிக்கிற அந்த பானியில் இருக்கிற அந்த மருந்துல இருக்கிற மிக முக்கியமான பொருள் வந்து மென் மூலம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே சேரும் கலாச்சாரம் நாங்கள் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். எங்களோட இறைப்பையில் தோற்றுவிக்கப்படுறது, உருவாக்கப்படுறது அல்லது சுரக்கப்படுறது எச்சியல் எனப்படக்கூடிய ஒரு வண்ண அமிலம். அதை மென் அமிலத்தை கொடுக்குற நேரம் அது வந்து நடுநிலையாக்கப்பட்டு எங்களுக்குரிய அசௌகரியங்கள் சற்று குறைக்கப்படும் நடுநிலையாக்கப்படுறதுனால. இப்போ எனக்கு பாபா நடுநிலையாக்கத்தை பற்றி, அப்போ இதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுறது தான் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. இது ஒரு அமில எதிரியாக பயன்படுத்தப்படுது. அதோட முக்கியமாக சீனி கைத்தொழில், அதாவது சீனி சுகர் சீனி உற்பத்தியின் போது வெள்ளப்பாகினை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு ரசாயன பொருளாக பயன்படுத்தப்படுது. இது மட்டுமல்ல, இதோட ப்ளீச்சிங்காக நிறைய பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுறதுனால தான் அந்த சுகர் ஒயிட் சுகரை பற்றி அல்லது வெள்ளை சீனியை பற்றி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அது நாங்கள் அந்த ப்ளீச் பண்ணுறதுக்கு, சீனியில் மட்டும் இல்லை அரிசியிலையும் தான், அந்த ப்ளீச் பண்ணுறதுக்காக வேண்டி ஸோ அப்படி அரிசியை கீழே போட்டிங்கன்னு சொன்னால் ஸோ அப்படி முத்துக்கள் அப்படி சிதற மாதிரி முத்து சம்பால வருது. அந்த முத்து சம்பா அந்தளவு பொலிஷ் பண்ணி வர்றதுக்கெல்லாம் காரணம் அதில் பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள். அப்போ அந்த ரசாயன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கு எதிர்பார்க்க முடியாத புது புது விதமான நோய்களெல்லாம் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுகளை விட்டு தவிர்த்து கொள்வதுக்காக தான் நாங்கள் விஞ்ஞான பாடத்தை முக்கியமாக நாங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்கிறோனும் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை எங்களோட வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்றதுக்காக வேண்டி. ரைட், அப்போ மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வந்து அமில எதிரியாக பயன்படுத்துறதோட சீனியில் உள்ள அந்த பாக கரும்பு பாக துய்தாக்குறதுக்கும் இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படுது. இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு தேவையானது மட்டும் காய்ச்சிருப்போம். இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடுன்றது உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு உற்பத்தியின் போது பெறப்படுற ஒரு மென் அமிலம் உண்டு. இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு வந்து இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு வந்து பயன்படுத்தப்படுற ஒரு சந்தர்ப்பம் கார்பனீரோக்சைடு வாயு, சுண்ணாம்பு நீர்னு சொல்லி நாங்கள் கொண்டு எடுக்கிறோமே, இந்த கார்பனீரோக்சைடு வாயுவை இனம் காண்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு சோதனை பொருளாகவும் இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, அப்போ சாதாரணமாக நாங்கள் மென் அமிலத்தை பற்றி ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம், மென் மூலத்தை பற்றி பார்த்தோம், வன் மூலத்தை பற்றி பார்த்தோம், மென் அமிலத்தை பற்றி பார்த்தோம், வண் அமிலத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக எங்கட சிலபஸில் உள்ள அடுத்த முக்கியமான விஷயம் தான் உப்புக்கள். உப்புக்கள், உப்பு என்றால் என்ன என்றதை பற்றி தான் இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறோம். உப்பு என்றால் என்ன என்ற விஷயத்தான் இப்போ நாங்கள் பார்க்க
போகிறோம். உப்புக்கள் சொன்னால் பிள்ளைகள் அது ஒரு நடுநிலையான பதார்த்தம், பொதுவாக சொல்ல நடுநிலையாக என்னென்ன பொருள் பார்ப்போம், அதாவது எச் பிளஸ் அயனும். இந்த வருஷம் வந்த கூட கேள்வி 2020 நீங்கள் பாசிட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது கேள்வியில் ஒரு பகுதி கேள்வியாக வந்திருந்தது, சரியா? அதாவது நீர் எப்படி உருவாகுது அல்லது உப்புக்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி, அமிலத்தில் எச் பிளஸ் அயன்கள் சரியா நேர் அயன்கள், ஓஎச் மைனஸிலும் சேர்ந்த அயனத்தை பொதுவாக அங்கே நீர் உருவாகுது. அதில் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம் என்ஏ ஓஹெச்சும் எச்சிஎலும் எடுமே, என்ஏ ஓஹெச்சில் என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ், எச்சிஎல் எச் பிளஸ் சிஎல் மைனஸ். இப்போ என்ஏ சிஎல்னு சொல்லி வர்றது ஒரு உப்பு, என்ஏ சிஎல் இது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமாக அமையும். எச் பிளஸும் ஓஹெச் மைனஸ் சேர்ந்து நீர் வருது. இதுக்கு நான் இதாவது உப்பு உருவாகிற முறையை சொன்னேன். அப்போ உப்புக்கள் எங்களுக்கு வந்து பொதுவாக எங்களோட சிலபஸில் எங்களுக்கு கதையக்கூடிய உப்புகள் வந்து சோடியம் குளோரைட்டு, செப்பு சல்பேட்டு போன்ற உப்புக்கள் காணப்படுகின்றது.
பொட்டாசியம் குளோரைட் போன்ற உப்புகள் சாதாரணமாக எங்களோட ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய உப்புகளாக இருக்கின்றது. அப்போ சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்புக்கள் உருவாக்குறதுக்கு வண் அமிலமும் ஒரு வன் மூலமும் தாக்கமடையுது. அது மூலத்தில் இருக்கிற எச் பிளஸ், இந்த மூலத்தில் இருக்கிற ஓஹெச் மைனஸ் அயன்களும் அமிலத்தில் இருக்கிற எச் பிளஸ் அயன்களும் சேர்ந்து தான் H2O எனப்படக்கூடிய நீரும், அதே நேரத்தில் அதில் இருக்கிற உலோக அயன்கள் அல்லது அதில் இருக்கிற அலுலோக அயன்கள் சேர்ந்து உப்பு உருவாக்கப்படுது. இந்த உப்புக்கு நாங்கள் சொல்கிறோம் நடுநிலை உப்புன்னு சொல்கிறோம். அந்த உப்புக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன அமில இயல்போ அல்லது மூல இயல்போ காணப்படுறது இல்லை, அதனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம் நடுநிலை உப்புன்னு சொல்கிறோம். இந்த உப்புக்கள்லையும் மூன்று வகையான உப்புகளை நாங்கள் சாதாரணமாக சொல்லலாம். அதில் ஒன்று நாங்கள் சொன்னோம் அமில உப்பு, இந்த நடுநிலையான உப்புன்னு சொல்கிறோம். இன்னொரு வகையான உப்பு இருக்குது அமில உப்புன்னு சொல்கிறோம், அதில் ஹைட்ரஜன் அயனும் சேர்ந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் HCO3. இதில் H1 காணப்படுறதுனால இது பிரிகி அடைகிற நேரம் எச் பிளஸ் அயன்களை உருவாக்கும். அதனால இது ஒரு அமிலத்தை இலகுவான ஒரு இலேசான ஒரு மென் அமிலத்தன்மையை காட்டும். அதனால இதை நாங்கள் சொல்கிறோம் அமில உப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இன்னொன்று இருக்குது முக்கியமான உப்பு, நீரேற்றப்பட்ட உப்புன்னு சொல்கிறது. அதாவது நீரேற்றப்பட்ட உப்பு, இது அந்த உப்போட சேர்ந்து ரசாயன தாக்கத்தில் ஈடுபட்டு ரசாயன சேர்வையாக மாறுறது இல்லை. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் செப்பு சல்பேட்டை குறியீட்டை சாதாரணமாக எழுதுகிற நேரம், செப்பு சல்பேட்டை குறியீட்டை சாதாரண ஆய்வுக்கூடத்தில் இருக்கும் செப்பு சல்பேட்டை குறியீட்டு எழுதுங்கன்னு சொன்னால் CuSO4 எழுதினீங்கன்னா உண்மையிலேயே இல்லை, சரியான முறை நாங்கள் திருத்துறதா இருந்தால் அது மார்க்ஸ் போட இல்லாது. ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற செப்பு சல்பேட் வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இளம் நீல நிறமாக காணப்படுறது. அந்த நீல நிறம் அதாவது ப்ளூ இஸ் கிரீன் இஸ் ப்ளூன்னு சொல்கிறோம், பச்சை கலந்த நீளமாக காணப்படும். அந்த செப்பு சல்ஃபேட் வந்து ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற நேரம் நீரோட சேர்ந்து CuSO4.5H2O CuSO4.5H2O குறிச்சிக்கோங்க, CuSO4.1 போட்டு 5H2O குறிப்போம். இதுதான் ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற சாதாரண செப்பு சல்ஃபேட். இதில் என்ன சேர்ந்துருக்குன்னு சொன்னால் வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவி கொஞ்சம் உறிஞ்சப்பட்டு நீர் அதாவது செப்பு சல்ஃபேட்டோட சேர்ந்து காணப்படுது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீரேட்டப்பட்ட உப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் சில பரிசோதனைகளுக்காக நீரை இனம் காண்றதுக்கு அல்லது நீர்னு சொல்லி ஒரு இதை திரவத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் நீரற்ற செப்பு சல்ஃபேட்டை பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் சில பரிசோதனைகள் நாங்கள் செய்கிறோம் அது. அப்போ நீரற்ற செப்பு சல்ஃபேட் எடுக்கணுமாக இருந்தால் இந்த நீல கலரான செப்பு சல்ஃபேட் எடுத்து நன்றாக வெப்பப்படுத்தணும்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீனி மாதிரி வெள்ள சீனி மாதிரி வெள்ளை கலருக்கு மாறும். அதுதான் உண்மையிலே செப்பு சல்ஃபேட். இது சொல்கிற நீரற்ற செப்பு சல்ஃபேட்னு சொல்கிறோம். அப்போ இதை நாங்கள் சொல்கிறது நீரேற்றப்பட்ட உப்புன்னு சொல்கிறோம். அப்போ உப்புக்களில் மூன்று வகையான உப்புகளையும் சொல்லி உதாரணமும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று நடுநிலை உப்பு, ரெண்டாவது அமில உப்பு, மூன்றாவது நீரேற்றப்பட்ட உப்பு. சரி, அடுத்தபடியாக நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தப்படக்கூடிய ரெண்டு உப்புக்களோட பயனை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். அதில் ஒன்று சோடியம் குளோரைட், ஒன்று சோடியம் குளோரைட். பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா சோடியம் குளோரைட்னா என்னன்னு சொல்லி. சில நேரம் சோடியம் குளோரைட்னோட நீங்கள் கொஞ்சம் முழிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நேரடியாக இருக்குமா இருந்தால் உங்கள்ட்ட கேட்கணும் சோடியம் குளோரைட்னா என்னன்னு சொல்லி கேட்டால் 100-50% சில நேரம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் சாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு பதார்த்தம் தான். அவங்களோட எல்லாத்துல வீட்லேயும் கிச்சனில் இருக்கிற ஒரு சாமான உண்டு, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த கறி உப்புக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் சோடியம் குளோரைட்னு சொல்கிறோம். இந்த சோடியம் குளோரைட்டை பயனை பற்றி நாங்கள் இப்போ ஆராய்வோம்.
உணவு தயாரிப்பில் பயன்படுத்து நாங்கள் சோடியம் குளோரைட் வந்து இப்போ கொஞ்சம் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை சூழல் வந்து மாசடைஞ்சிருச்சு. கடற்கரை சூழல் மாசடைஞ்சிதான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, முதலாவது உப்பை தான் வாங்கி வச்சுக்கிட்டாங்க வீட்டில். உண்மைக்குமே உப்பு தயாரிக்கிறது நாங்கள் ஏற்கனவே மூணாம் படத்தில் கலவையில் நீங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிப்பீங்க அல்லது படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் காலம் போகும்.
இப்படி தானே சார் உப்பில்லா பண்டம் குப்பை. அப்போ உப்பு இல்லாட்டி சாப்பிட இல்லாதே. அது ஆசியம், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உப்பு வந்து ஒரு பிரதானமான உணவு மாதிரி தான் அது. இப்போ
அடுத்து வந்து கருவாடு தயாரிக்கிறதுக்கு, அடுத்து ஊறுகாய் செய்கிறதுக்கு, ஊறுகாய் தெரியும் புதேசிக்கா, கருவாடு தயாரிக்கிறதுக்காக உணவை உப்பிட்டு பதனிடுறதுக்காக இந்த நாங்கள் பொதுவாக கரியுப்பை பயன்படுத்தும். நாங்கள் இதுக்கு கரியுப்புன்னு சொல்லுவோம், உப்புன்றது வேறு கரியுப்புன்றது வேறு. சரி, அப்போ கரியுப்புன்னு சொல்கிறது வீட்டில் உள்ள அந்த வெயில் கலர் உப்பு தான் கரியுப்புன்னு சொல்லுவோம். சவர்க்காரை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும், தோல் பதனிடுறதுக்கு பயன்படும். மட்பாண்ட பொருட்கள் இருக்குது, சட்டி முட்டி பானை, அதை தவிர அழகாக வச்சுருப்பாங்க வீட்டில், இந்த பறவேட்பறையிலாம் வச்சுருப்பாங்க, ஹாலெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை மெருகூட்டுறதுக்காக இந்த சோடியம் குளோரைட்டு பயன்படுத்தப்படும். அடுத்தது மேலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் குளோரின் வாயு, HCl, NaOH, Na2CO3 தயாரிப்புக்காக இந்த சோடியம் குளோரைட்டை பயன்படுத்துவாங்க. அடுத்து நாங்கள் செப்பு சல்ஃபேட்டை பற்றி பார்ப்போம்.
செப்பு சல்ஃபேட் எடுத்தோம்னா பிள்ளைகள், செப்பு சல்ஃபேட் நான் ஏற்கனவே பேசுமா சாதாரணமாக காய்ச்சின உங்களுக்கு செப்பு சல்ஃபேட்டை பற்றி. இந்த செப்பு சல்ஃபேட் வந்து ஒரு முக்கியமான பதார்த்தம் ரசாயன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு. உதாரணமாக நாங்கள் முதலாம் பாடத்திலே படிச்சிக்கிறோம், குளுக்கோஸை சோதிக்கிறதுக்காக அல்லது பிரக்ட்ரோஸை சோதிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஃபீலிங் இன் கரைசல் அல்லாட்டி பெனடிக் கரைசல்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான சில ரசாயன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த செப்பு சல்ஃபேட் பயன்படுத்தப்படும். அதே வேளையில் இந்த செப்பு சல்ஃபேட் வந்து ஃபங்கஸ் கொல்லியாக, அதாவது உங்களுக்கு தெரியும் தாவரங்களில் அல்லது விலங்குகளில் சில ஃபங்கஸ்னால், அதாவது காளான் ஒரு வகை, அதில் இந்த ஃபங்கஸ் என்றது ஒரு ராட்சியம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிக்கிறோம் கிரேட் 10, அந்த ஃபங்கஸ் என்றது நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கஸ். இந்த நோய்கள் தாவரங்கள் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காகவே இந்த கொப்பர் சல்ஃபேட் எனப்படக்கூடிய இந்த செப்பை நான் கரைச்சி தெளிச்சு விடுறது. அப்போ ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படுத்தப்படுது இந்த செப்பு சல்ஃபேட். அவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பேக் ஓடுற நேரத்தில் சில நேரத்தில் அந்த காலத்தில் என்ன, இப்பையும் தான் இந்த மாவால் பாப்பை தயாரிக்கிறது, அந்த பட்டம் ஓட்டுறதுக்கும் தயாரிக்கிறாங்க, அதுக்கு அதை அங்கே செய்கிறதில்லை. அந்த பேக் வந்து பெரிய அளவில் செய்கிறதுனால கிலோ கணக்கில் மாவு போட்டு தயாரிக்கிறது. அந்த மாவுக்கு வந்து பூச்சி வரும், கூடுதலாக பூச்சிகள் வந்து தின்றும். அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கடையில் போயிட்டு சாதாரணமாக அந்த பேக் தயாரிக்கிறவங்க அறிவு எது இல்லாட்டியும் செப்பு சல்ஃபேட்னு போய் கேட்க மாட்டார். பலானர் கண்ணத்தில் கொடுத்து அனுப்பினா நீங்கள் என்ன கேட்குறீங்க, இவர் போய் கடையில் கேட்பார் பல்மாணிக்கம்னு சொல்லி. இந்த பல்மாணிக்கம் என்றது செப்பு சல்ஃபேட் தான். அந்த பல்மாணிக்கம் உங்களுக்கு தெரியும், அந்த பல்மாணிக்கம் இதே கலர் தான். அதை கொண்டு வந்து நுழைக்கி போட்டு இடைச்சி போட்டோம்னு சொன்னால் அதில் பூச்சிகள் ஒன்றுமே சாப்பிடாது அது. அப்போ பேக் வந்து நீண்ட காலத்துக்கு அப்படியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி அது ஒரு ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான், அல்லது பூச்சி கொல்லியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ இந்த செப்பு சல்ஃபேட் வந்து ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படுத்தப்படுது. சில சோதனை பொருட்கள் நான் சொன்ன மாதிரி பேனடி கரைசல், ஃபீலிங்கின் கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. அடுத்து முலாமிடுதல், நாங்கள் அதையும் பின்னுக்கு படிப்போம் அல்லது ஏற்கனவே படிச்சிருப்போம் சாதாரணமாக. முலாமிடுதல் செப்பு முலாமிடுதல்னு சொல்லி, அதாவது இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு செப்பு முலாமிடுற நேரம் மின் பகுப்பொருளாக நாங்கள் இந்த என்னது செப்பு சல்ஃபேட்டை பயன்படுத்துகிறோம். அப்போ செப்பு சல்ஃபேட்டை பயன்களாக இவ்வளவு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ உப்பண்டா என்னென்னு பார்த்துட்டோம், அமிலமெண்டா என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம், காரமெண்டா அல்லது மூலமெண்டா என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க போகிறது நடுநிலையாக்கம், நடுநிலையாக்கம் என்ற விஷயத்தை நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம்.
நடுநிலையாக்கம்னு சொல்கிறது பிள்ளைகள், இப்போ நாங்கள் கதைக்கிறது முதலே கதைச்சேன், H+ம் அமிலத்துக்கும் மூலத்துக்கும் இடையிலான தாக்கம் தான் நாங்கள் சொல்லுவோம் நடுநிலையாக்கம்னு சொல்லுவோம். சரியா, அதாவது H+ம் OH- சேர்ந்து H2O உருவாகுது. H+ம் OH- சேர்ந்து H2O உருவாகுது. அப்போ நடுநிலையாக்கத்தில் பிரதானமாக அங்கே நீர் ஒரு விளைபொருளாக உருவாக்கப்படும். அமில மூல நடுநிலையாக்கத்தில் பயனை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறோம். பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு தேனி கொட்டுனால் என்ன செய்வோம்னு தெரியும், அல்லது குளவி கொத்துனா என்ன செய்வோன்னு சொல்லி, தேனி கொட்டினா என்ன செய்யறது, குளவி கொத்துனா என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம்.
அன்றாட எங்கட பழையவங்க பெரியவங்க சாதாரணமாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, தப்பித்தவரு தேல் ஏதாவது கொட்டிட்டா சொன்னால் அந்த இடத்துக்கு சுண்ணாமல் இல்லாட்டி அப்பச்சோடா. நாங்கள் ஏற்கனவே கதைக்க மறந்துட்டு அப்பச்சோடாவை பற்றி, அப்பச்சோடான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து ஒரு மென் காரம் NaHCO3 NaHசோடியம் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்பச்சோடா. இந்த அப்பச்சோடா கொஞ்சம் கரைச்சி அந்த இதுக்கு மேலே அந்த தேல் கொட்டின இடத்துக்கு மேலே பூசி விட்டோம்னு சொன்னால் அது ஏற்படுற அந்த எரிவு அல்லது அந்த வருத்தம் கொஞ்சம் குறையும். என்ன உண்மையில் எங்கே நடக்கிற விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டால், தேல் அந்த கொட்டின அந்த விஷம் அல்லது அந்த தேல் அந்த எங்களோட உடம்புக்கு செலுத்தின பதார்த்தம் வந்து அமிலத்தன்மையான பதார்த்தம் உண்டு. எங்களுக்கு திரும்பி இப்போ அதை நடுநிலையாக்கணும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அப்போ நடுநிலையாக்குறதுக்கு நாங்கள் ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்துகிற சாதாரண ஒரு காரத்தன்மையான மென்கார பொருளான இந்த அப்பச்சோடா பூசி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அந்த வருத்தம் கொஞ்சம் குறையும். பழையவங்க என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த குழவி கொட்டினா, குழவி அல்லது தேனீர் கொட்டினா உடனே அந்த பாக்கு தெரிஞ்சே பாக்கு அந்த பாக்கு சாயத்தை எடுத்து பூசி விடுவாங்க, பாக்கு எடுத்து அப்படி தொடச்சி விடுறது. அப்போ அந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது அமிலத்தன்மையானதாக இருந்தால் பாக்கு சாயத்தில் இருக்கிற காரத்தன்மை அது வந்து நடுநிலையாக்கும். அதே மாதிரி குழவி கொட்டின இடங்களில் விலாங்கிரி இல்லாட்டி எலுமிச்சம்பள சார பூசி விடுறது, தேன் பூச்சால குழவி கொட்டின இடத்துல. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் குழவியிலிருந்து எங்களோட உடம்புக்கு செலுத்தப்பட்ட பதார்த்தம் வந்து அமிலத்தன்மையான பதார்த்தம் உண்டு அல்ல காரத்தன்மையான பதார்த்தம் உண்டு. அதை நாங்கள் நடுநிலைப்படுத்துறதுக்கு எலுமிச்சம்பள சாறு இல்லாட்டி புளியை இல்லாட்டி நாங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு புளிப்பு தன்மையான பதார்த்தத்தை பூசுகிற நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீணாகிரியை பூசுகிற நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது நடுநிலையாக்கப்பட்டு எங்களுடைய வருத்தம் குறைக்கப்படுது. இது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம். அதே மாதிரி தான் அமில எதிரியும் எங்களோட கேஸ்ட்ரிக், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேஸ்ட்ரிக்கு மெக்னீசிய பாலை குடிக்கிறதும் ஒரு நடுநிலையாக்கல் சந்தர்ப்பமாகத்தான் கருதுகிறோம். ஆகவே இது அன்றாட வாழ்க்கையில் நடுநிலையாக்கல் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். சரி, ஆகவே இப்போ நடுநிலையாக்கல் நான் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம், உப்புண்டா என்னன்னு சொல்லியும் பார்த்துட்டோம்.